ஆவியான தேவனே, எங்களை ஆட்கொள்ளுங்க ஐயா, எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், எங்கள் பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர், எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்கள் சிந்தனைகள் எல்லாம் கவர்ந்து கொள்ளுங்க. எங்கள் நினைவுகள் எல்லாம் நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று மன்றாடு. ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர், இதபத்தியான வேளையில எங்கள் சிந்தனைகளிலே அசைவாடுங்க ஐயா, எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் அசைவாடுங்க. தேவ சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதா? கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை நடத்தி தேவரீரங்கள் எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்துங்கப்பா. நீர் ஒருவரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவேலியர் ஒருவரே இரட்சகர். உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களோடு பேசு, எங்களோடு பேசு கர்த்தாவே, எங்களோடு பேசு தேவகுமாரனே, எங்களோடு பேசு. நீ பேசுகிற தெய்வம் கர்த்தாவே, எங்களோடு பேசு. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பு, உம்முடைய வசனத்தை அனுப்பி நீ குணமாக்கு என்று எழுதி வைத்திருக்கிறேன். உள்ளான மனுஷன் ஒரு ஹீலிங் உண்டாகட்டும். எங்களை குணமாக்குங்க, அப்போது நாங்கள் குணமாவோம். எங்களை சுத்தமாக்குங்க, அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். எங்களை இழுத்துக் கொள்ளுங்க, அப்பொழுது நாங்கள் ஓடி வந்துடுவோம். எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆவி ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளு. Thank you, Holy Spirit. Yesu pidavathil vedi kodukku nalla pidave. Amen. Amen. Daakka. Devane aaradhikkira nam valaranum. Devane prasadathai nam anubavikkanum. Solvar. Jebikkiravan devanathilirundhu padalai kondurva. ஒரு பிரசங்கி தேவனிடத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறவரோ தேவனுடைய பிரசனத்தையே கொண்டு தருவார். சோ தேவனுடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். சோ வி ஹாவ் டு என்ஜாய் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். உம்முடைய சமூகத்திலே கண்மலைகளும் கரைந்து போகிறது என்று வேத சொல்லுறது. அப்படியானால் தேவனுடைய பிரசனத்திலே கல்மனம் படைத்த மனுஷன் எம்மாத்திரம் கடின இருதயங்கள் எல்லாம் உடையும், கல்லான இருதயங்கள் எல்லாம் மெழுகை போல உருகும். எப்பொழுது? தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே இறங்கும் போது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சேர்ந்து நாம் வேத சொல்றபடி நாம் ஒருமனப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்துவோமாக, நாம் ஒருமனப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் சங்கத்தை சொல்றபடி நாம் ஆண்டவரை பாடுகிறது ஏதோ எழுதப்பட்டிருக்கிற பாட்டுகளை பாடிட்டு போறதுக்கு மட்டுமல்ல, பாட்டு பாடிபடி நமக்கு சொந்தமாக ஸ்புண்டினியஸாக நாம் தேவனை பார்த்து நாம் புகழ அவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி சொல்லி நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ளும், தொழுது கொள்ள கற்றுக்கொள்ளும், ஆண்டவரை ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். பரலோகம் என்றாலே இட் இஸ் ஃபுல் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். பரலோகம் என்றாலே ஆராதனாலும் துதிகையினாலும் தொழுகையினாலும் நிறைந்து போயிருக்கிறது. அவர் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேணும், தேவனை தொழுது கொள்ள கற்றுக்கொள்ள வேணும். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வார்களா? அவரை தொழுது கொள்கிறவர்கள், பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வார்களா? அப்படிப்பட்ட தொழுகைகள் தான் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டும். மற்றவைகள் கூரைக்கு மேலே போகாது. ஒருவேளை நமக்கு இனிமையான குரல் இருக்கலாம், அல்லது தாளமும் மேளமும் தெரிஞ்சிருக்கலாம், டைமிங் தெரிஞ்சிருக்கலாம், கோட் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆவியோடு உண்மையோடு பாடுகிற பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், துதிகள் தான் தேவ சமூகத்தை போய் எட்டுது. பாரு, அது தேவனை பெரியப்படுத்துது, அது தேவனை மகிமைப்படுத்துது. என கருமானவர்களே, ஆண்டவரை பாடாமல் வேறு யாரை நாம பாட போறோம்? அவரை மகிமைப்படுத்தாமல் வேறு பின்ன யாரைத்தான் நாம மகிமைப்படுத்த போறோம்? ஆகவே தொழுகை நேரம் ஆராதனை நேரம் விட நேரம் போறது தெரியாம நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும். இதை பாட்டு பாடி முடிஞ்சதுல அப்படியே தொப்பன்னு நின்றாதபடி எப்பயே பாட்டு முடியும் மாதிரி நம்ம நின்றாதபடி முடிஞ்ச உடனே நம்முடைய வாயை திறந்து கத்தாவே நீ நல்லவரப்பா, உடைய கிருபை எனக்கு என்று ஆண்டவருடைய அவர் நமக்கு செய்த நன்மைகள் கிருபைகளை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே சொல்லுறார், ஒரு குலம்பும் எண்ணத்தை கொண்டு நாங்கள் இடத்துல அவருக்கு பலியிடுவோம். ஒரு குலம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நாள் தோறும் 2 மணிக்கு கூடுகிற ஆராதனை ஒரு துதி கூட ஆண்டவருக்கு குறையக்கூடாது, ஒரு தொழுகை கூட ஆண்டவருக்கு குறையக்கூடாது. குருடும் கண் சொத்தியும் கூணனும் ஆனவைகளை கொடுத்து நாம பலியிடக்கூடாது. சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ளவன், மனம் திறந்த ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், உண்மையாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மோடு இடைபடுவார், அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும். So we have to grow up. நாம் வளர வேண்டும், ஆராதிக்கிறதில் தொழுகிறதில் நாம் வளர வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். That is church. அதுதான் சபை. சபை என்றால் தொழுகை இருக்கிறது, ஆராதனை இருக்குது, தேவோட வசனம் இருக்குது, ஐக்கியம் இருக்குது, தேவோட அன்பு இருக்குது, தேவாவோட பிரசன்னம் இருக்கு. That is church. ஆண்டவரை மகிமைப்படுத்தாத ஆலயங்கள் எதுக்குங்க? உடைஞ்சு தள்ளுறது. தேவனை தொழுது கொள்ளாத ஆலயங்கள் எதற்கு? ஆண்டவரை மகிமைப்படுத்தாத ஆலயங்கள் எதற்கு? அது நோக்கத்தை கோட்டை கோட்டை விட்ட சபை. தேவனை மகிமைப்படுத்தாத சபை, தேவனை தொழுது கொள்ளாத சபை, நோக்கத்தை விட்டுவிட்ட சபை. சோ தேவோட மகிமை சபையிலே காணப்பட வேண்டும். நாம் எல்லாரும் உள்ளமும் அதை வாஞ்சிக்க வேண்டும். தேவோட மகிமை, தேவோட பிரசன்னம், தேவோட சமூகம் ஆண்டவரே சபையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவரே நான் உண்மை தொழுது கொள்றேன், உண்மை ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்து. சோ நாம் நம்மையே மறந்து ஆண்டவரை தொழுது கொள்ற நாள் என்றைக்குத்தான் வரப்போகுதோ? ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பட்டுமே, மகிமை இறங்கட்டுமே. அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தை பிறகு இறங்கிடுதா? ஆசிரியர்கள் ஊழியம் கூட செய்யக்கூடாமல் போயிட்டு அன்றைக்கு இறங்கின தேவோட பிரசன்னம் ஏன் இன்றைக்கு வரக்கூடாது? மகிமை சபையிலே காணப்படும், தொழுகை சபையிலே நிறைந்திருக்கப்படும், தேவோட நாமம் சபையிலே மகிமைப்படப்படும், ஆண்டவர் இயேசுவின் நாமம் சபையிலே உயர்த்தப்படும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையாக உயர்த்தப்படும். அது நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசுவை உயர்த்த வேண்டும், பிதாவை தொழுது கொள்ளப்படும், கர்த்தரை மகிமைப்படுத்தப்படும். இந்த விருப்பங்கள், இந்த வாஞ்சைகள், இந்த எண்ணங்கள், இந்த ஆசைகள் நமக்குள்ள பெருகிட்டே போகணும், பெருகிட்டே இருக்கு. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், பக்தியை எழுதுகிற சுவிசேஷம், கவிட் பி பிளேஸ், த புக் ஆஃப் மத்தேயு சாப்டர் 2. எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க, பக்தியை சுவிசேஷம் 2வது அதிகாரம். நான் வாசிப்போம் 1-10 வரை. நாம் எல்லோரும் வாசிக்கப்பேன். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-10 வரை நான் வாசிக்க கேட்போம்.
ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதாயில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலியாளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
When they saw the star, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது they were overjoyed அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்களா? சரி, இந்த அதிகாரத்தில் நாம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதோ 11 மாசம் பறந்து போய்விட்டது. பனிரெண்டாவது மாசம் இந்த வருஷத்தின் கடைசியில வந்துட்டோம். ஒரு வருஷம் முடிகிறது அப்படியான அர்த்தம் என்று தெரியுமோ? ஒரு வருஷம் முடிகிறது என்றால் நம்முடைய வாழ்விலும் ஒரு வருஷம் குறைகிறது என்றது அர்த்தம். ஒரு வருஷம் முடிகிறது, தட்ஸ் மீன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வருஷம் குறைகிறது. காலங்கள் கர்த்தராலே கணக்கிடப்படுகிறது, நாட்கள் அவராலே எண்ணப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வருஷம் இருந்த எத்தனையோ பேர் அடுத்த வருஷத்தை காண முடியாமலே போய்விட்டார்கள். எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம நடத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை கடைசியில் வரும் பொழுது நாம் டிசம்பர் என்றாலே நம்முடைய மனசுக்குள்ள வாரதெல்லாம் வேண்ட கிறிஸ்துமஸ். இந்த மார்கழி மாசமே வேகமாக போறது போல இருக்கும் என கிறிஸ்துமஸுக்குரிய கொண்டாட்டங்களினாலே, வெளிப்படையான கொண்டாட்டங்களினாலே மாசம் வேகமாக போகிறது போல நமக்கு தோன்றும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த பகுதியிலே ஒரு நட்சத்திரத்தை கூட அவர் பயன்படுத்தியிருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், பலர் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு நட்சத்திரத்தை கூட ஆண்டவர் இயேசு பயன்படுத்தி இருக்கிறது, நம்மை சிந்திக்க வைக்கிறது அல்லது சீர்தூக்கி பார்க்க வைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுவும் கிழக்கிலே இருந்த சாஸ்திரிகளை டைரக்ட் பண்ணுவதற்காக. கிழக்கு என்று சொல்லும் பொழுது சிலர் சொல்கிறார்கள் ஈரானாக இருக்கலாம் என்று சொல்லி சில வேத வியாக்கியானர்கள் நம்புகிறார்கள். அப்படி ஈரான் என்று சொல்லி பார்த்தால் ஈரானுக்கும் யூதியாவுக்கும் அதாவது இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட 1000 kilometers டிஸ்டன்ஸ் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 kilometers தொலைவு தூரம் என்று சொல்கிறார்கள். சோ கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எங்கே வந்திருக்கிறார்கள்? பெத்லகேமை தேடி வந்திருக்கிறார்கள். பெத்லகேம் சொன்னால் அப்பத்தின் வீடு என்று சொல்லி பொருள்படும். சோ அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள், படித்த மேதாவிகள், வான மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை ஆராய்ச்சி செய்த அஸ்ட்ரோலஜர்ஸ், வான சாஸ்திரிகளை வழிநடத்தும்படிக்காக அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு தேவனாலே அனுப்பப்பட்டது அல்லது தோன்றிட்டேன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என கரிமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற நெவிகேஷன், நாம பாவிக்கிற நெவிகேஷன் கூட சில வேளை தவறி போகலாம். ஆனா ஆண்டவர் அனுப்புற நெவிகேஷன் ஸ்டார் ஒருபோது தவறவே தவறாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே கிழக்கில் இருக்கிற என்ன வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் வச்சது ஒரு ஆச்சரியம் இல்லவே. ஏனால் அந்த துறையிலே விவேகம் மிக்க அவர்களை அவர்களுடைய படிப்பறிவுக்கு ஏற்றபடியே ஆண்டவர் நடத்தியிருக்கிறார் என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது. வானத்தில் ஆராய்ச்சி செய்கிற அஸ்ட்ரோலஜர்ஸ், அதாவது வான சாஸ்திரிகளை வானத்தில் இருக்க ஒரு நட்சத்திரத்தை கொண்டு பெத்லகேமுக்கு ஆண்டவர் டைரக்ட் பண்றது நம்மை சிந்திக்க வைக்கிறது. என கருமானவர்களே, நட்சத்திரம் இந்த நாளிலே அந்த நட்சத்திரம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு பேசலாம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நட்சத்திரம் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த வானத்தில் அநேக நட்சத்திரங்கள் உண்டு, அதே போல பூமியிலும் பல நட்சத்திரங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். இன்னைக்கு பல ஸ்டார் இந்த உலகத்தில் இருக்குது. ஒருத்தன் ஃபுட்பாலில் அவன் சிறப்பாக ஆடிவிட்டா அவனை என்ன ஃபுட்பால் ஸ்டார் என்று சொல்றாங்க. டிவியில ஒருவன் மின்னி மினுங்கிட்டா அவனை பார்த்து டிவி ஸ்டார் சொல்ற. பல ஸ்டார்கள் இந்த உலகத்தில் இருக்குது, ஆனா அவைகளெல்லாம் ஒரிஜினல் ஸ்டார் இல்ல. ஆனால் வானத்தில் ஆண்டவர் அநேக நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். முதலாவது இந்த நட்சத்திரங்கள் என்கிறதை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய படைப்பிலே நாம் அதை பார்க்கிறோம், படிக்கிறோம், படிப்போம். முதலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 1:16-17 படிங்க. முதலாம் அதிகாரம் 16-17 வாசிங்க.
யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான்.
இல்ல இல்ல இல்ல, ஆதியாகமம் 1:16-17 நட்சத்திரத்தின் ஆரம்பத்துக்கு வரப்படி.
தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும்,
பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும்
ஆகிய ரெண்டு மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார்.
ரெண்டு மகத்தான பெரிய சுடர்களையும் அத்தோடு கூட நட்சத்திரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அடுத்த வசனம்,
அவர்கள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்.
இப்ப என்ன கவனிங்க, இந்த சுடர்களை ஆண்டவர் உண்டாக்கிவிட்டு அதற்கு ஒரு தொழிலையும் கொடுத்தார், ஒரு ஆபத்து ஒரு வேலையும் கொடுத்தார். தெரியுமா, பூமியிலே அவைகள் பிரகாசிக்க கடவுது. மேல்வசனத்தை வாசித்து பார்த்தால் அடையாளங்களையும் காலங்களையும் நேரங்களையும் கணக்கிடுவதற்காக குறிப்பதற்காக தேவன் வானத்திலே இப்படிப்பட்ட சுடர்களை உண்டாக்கினார் வைத்தார் என்று அந்த வேத பதி சொல்லுது. என்ன கவனிங்க, அப்ப ஆண்டவர் வானத்திலே அநேக நட்சத்திரங்களை வைத்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்ன கரிமானவர்களே, ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வெளியில டெண்ட விட்டு வெளியில வான்னு சொன்னார். ஆபிரகாமே எஸ் லோட் வெளியே வான்னு சொன்னார். அவன் வெளியே வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்லு. வானத்துல என்னத்தை பார்க்க சொன்னாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, வானத்தை அண்ணாந்து பாரு, அதுல இருக்கிற நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு. ஏன் என்ன சொன்னார்டா, இவ்வளவாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், இவ்வளவாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்பதை ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வெளியே வாண்டு கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்லி நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு என்று சொன்னாரு. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, இன்றைய இந்த நவீன விஞ்ஞான உலகத்திலும் கூட, விஞ்ஞானம் இவ்வளவுக்கு வளர்ந்தும் கூட, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை இன்னும் விஞ்ஞானத்தினாலே கணக்கிட முடியவில்லையா? எப்படி இருக்கு, அவ்வளவு ஏராளமான நட்சத்திரங்களை வானத்தில் வச்சிருக்கிறார் நம்ம ஆண்டவர். ஸ்தோத்திரம். இவ்வளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்தும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை இன்னும் விஞ்ஞானிகளால கணக்கிட முடியவில்லை என்ன கேட்டீங்களானால், அது முடிவு காலம் வரைக்கும் முடியாத ஒரு காரியமாகவே இருக்கும். கரிமானவர்களே, ஏராளமான நட்சத்திரங்களை ஆண்டவர் வானத்திலே உண்டு பண்ணி காலங்களையும் குறிப்புகளையும் அறிவதற்கும் பிரகாசிப்பதற்காகவும் ஆண்டவர் வானத்திலே அநேக நட்சத்திரங்களை வைத்து வைத்திருக்கிறார். அவைகளுக்கு ஒரு வேலையும் கட்டிரைத்தார், அவைகள் பிரகாசிக்க கடவுள் சொல்லி வானத்திலே அவைகளை வைத்தார். ஆனா இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், அதான் கவனிங்க, இந்த படைப்பிலே, சிருஷ்டிப்பின் படைப்பிலே ஆண்டவர் பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் நம்ம கவனிக்கணும் என்று சொன்னால், உலகத்தை உண்டாக்கும் முதலே ஆண்டவர் நட்சத்திரங்களை படைச்சிருக்கிறார். நான் சொல்ல கவனிங்க, வானத்திலே ஆண்டவர் பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று முதலாம் அதிகாரம் ஆதியாகமம் 16:17 நாம் வாசிக்கிறோமே. ஆனால் தேவனுக்கு இன்னொரு வெளிப்பாடு, தேவனே அதை சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டிக்கு முதலே அவர் நட்சத்திரங்களையும் தேவ தூதர்களையும் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம படிப்போம், யோபு புஸ்தகம் வாசிங்க, யோபு புஸ்தகம் 38 ஒன்றிலிருந்து படிங்க சீக்கிரம். யோபு 38:1-7 நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு
உத்தரவு, யோபோடு கர்த்தர் டைரக்டாக பேசுகிறார். பெருங்காற்றிலிருந்து தேவன், அதுக்கு முதல் யோபு ஆண்டவோட பேசிட்டே இருந்தாரு, இப்ப ஆண்டவர் யோபோடு பேசுறாரு. என்ன பேசுறாரு சொல் படிங்க.
அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார், இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே
கவனிங்க, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்த. அப்படியானால் தேவன் இந்த பூமிக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார். எனக்கு இது ஆச்சரியம், ஏன் தெரியுமோ, ஆண்டவர் இந்த பூமியை உருண்டையாக படைத்து அந்தரங்கத்தில் அந்தரத்தில் தொங்க வச்சிருக்கிறார். ஹலோ, இது நம்ம விஞ்ஞானத்தில் நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கிறோம், பூமி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது இந்த பூமிக்கு ஆண்டவர் ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார். படிங்க தொடர்ந்து.
நீ அறிவாளியானால் அதை அறிவி, அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன்மேல் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு, அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை.
அடுத்து பாருங்க, அஸ்திவாரம் போட்டது மாத்திரமில்ல, அதன் கோடிக்கல், மூலைக்கல், கோன ஸ்டோன். ஹலோ, இந்த பூமிக்கு ஆண்டவர் அஸ்திவாரம் போட்டது மாத்திரமில்ல, அதற்கு ஒரு மூளைக்கல்லையும் வைத்தார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பூமிக்கு அஸ்திவாரம் போட்ட போது நீ எங்க இருந்தாய், நான் பூமிக்கு மூளைக்கல்லை வைத்த போது நீ எங்க இருந்தாயோ. அப்ப ஒரு சம்பவம் நடக்குது, படிங்க.
அப்பொழுது
விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் படி
எல்லாருங்க,
அதை கவனிங்க, ஆண்டவர் இந்த பிகினிங், அதுக்கு ஆரம்பத்துக்கு முடிவே இல்லை, அதுக்கு தெரியவே தெரியாது. இந்த பிகினிங், ஆரம்பத்தில் தேவன் இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போட்டு மூலக்கல்லை வைத்த போது தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள் என்றும் நட்சத்திரங்கள் ஏகமாக பாடினது என்றும் ரெண்டு காரியத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே வானத்தை ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்றது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சொல்லி. ஆனால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறதுக்கு முதலே தேவன் தேவ தூதரையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் கோடிக்கல்லை மூலக்கல்லை பூமிக்கு வைத்த போதும் அஸ்திவாரத்தை போட்ட போதும் அங்கே தேவ புத்திரர் என்ன செய்திருக்கார்கள், கம்பீரித்திருக்கார்கள். நட்சத்திரங்கள் ஏகமாக பாடி இருக்குது. ஆஹா, நட்சத்திரங்களுக்கு பாடுபாட கூட ஆண்டவர் வைக்க முடியுமே. நம்ம ஆண்டவர் நட்சத்திரங்கள் கூட பாடுதையா? நமக்கு பாடத்தான் வாயில்லையா? அவைகளுக்கு வாய் இருக்குதோ எனக்கு தெரியல, ஆனா நமக்கு பேசுறதுக்கு பெரிய வாய் இருக்கு. ஆனா ஆண்டவரே பாட நமக்கு தெரியலையோ. ஆனா நட்சத்திரங்கள், நீங்கள் கூப்பிடாவிட்டால், நீங்கள் பாடாவிட்டால் இந்த கல்லுகளே கூப்பிடும், இந்த கல்லுகளை பாடுபட்டார் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாம். ஆகவே ஆண்டவர் வானத்துக்கு இந்த பூமிக்கு அஸ்திவாரம் போட்டாரு, கோடிக்கல்லை வைத்தாரு, அப்பொழுது விடியற்கால நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடின, தேவ புத்திரர் கம்பித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கும் முன் தேவ நட்சத்திரங்களையும் தேவ புத்திரரையும் படைத்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. அது மாத்திரமல்ல, என்னாகாம 24 அதிகாரம் 17 வசனத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், கண் திறக்கப்பட்டவன் தாழ விழுந்த போது அவன் தீக்கம் உரைக்கிறான், பிளையாம் என்கின்ற தீக்கதரிசி அவன் சொல்றான், யாக்கோப்பில் இருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், இப்போது அல்ல, நான் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, நான் அவரை பார்ப்பேன் சமீபமாய் அல்ல, யாக்கோப்பில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இது எதை சொல்ல பாருங்க, அவன் திசை மாறின தீக்கதரிசியாக இருந்தாலும் யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, கிறிஸ்துவை குறித்து துல்லியமாக தெளிவாக தீர்க்கம் உரைத்திருக்கிறான் பாருங்க. அவை ஆண்டவர் இயேசுக்கு நட்சத்திரம் என்று ஒரு யாக்கோபின் நட்சத்திரம் என்றும் ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டுக்கு. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5 அதிகாரம் 20 வசனத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது, தேபோராளுடைய காலத்திலே நாம் வரும்பொழுது, தேவ ஜனம் தேவனை விட்டு சீர்கட்டு வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு பெண் தேபோரால் என்கின்ற ஒரு தீக்கதரிசி எழும்பி பின்வாங்கி போன சோரம் போன தேசத்து ஜனங்களை, தேவ ஜனங்களை திரும்ப தேவன் பக்கமாக திருப்பினான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் காலத்திலே பாராக் என்கின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பி தன் ஜனத்தை அடிமத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே அந்த 5:20 வானத்திலிருந்து ஒரு யுத்தம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, வானத்தில் இருந்து ஒரு யுத்தம் உண்டாகிருக்கு. இது எப்படிப்பட்ட யுத்தம் பாருங்க. இப்ப இந்த நாட்களில் இங்கே இருந்து வானத்துக்கு ஏவுகணைகளை ஏவுகிறாங்க, ஆனா அந்த நாட்களில் வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகிருக்கு. படிங்க அந்த வசனத்தை,
வானத்திலிருந்து
யுத்தம் உண்டாயிட்டு, நட்சத்திரங்கள் வானத்துல ஒரு யுத்தம் உண்டாயிட்டு. அது என்னவென்றால், நட்சத்திரங்கள் அதனதன் அயனங்களில் இருந்து, நட்சத்திரங்கள் தன் தன் இடத்திலே இருந்து கொண்டு சிசேராவோடும் அவனுடைய கானானிய ராஜாக்கள், சிசேரா சொன்னா கானானிய ராஜாவின் அவர் பெரிய தளபதியாக இருந்திருக்கிறார். அநேக யுத்தங்களை அவன் செய்து அநேக வெற்றிகளை குவித்திருக்கிறான், தேவ ஜனத்தையும் வென்றிருக்கிறான். ஆனால் இப்பொழுது தேவன் தன் ஜனத்துக்காக யுத்தம் செய்கிற காலம் நேரம் வந்த போது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கான், சிசேராவோடும் அவனுடைய சேனையோடும் யுத்தம் பண்ணுவதற்கு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கூட பயன்படுத்தி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்னங்க, நட்சத்திரங்களை ஆண்டவர் பாட வைக்க முடியும், நட்சத்திரங்களை ஆண்டவர் நட்சத்திரங்களை கொண்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணவும் முடியும் பாரு. அவைகள் தங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து, தங்கள் தங்கள் இடங்களில் இருந்து சிசேராவோடு, அவன் சேனையோடு தேவ ஜனத்துக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறது, யுத்தம் பண்ணி இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆகவே தேவனாலே எல்லாம் கூடும், இதைத்தான் நாம் சொல்ல முடியும். பிகாஸ் ஹீஸ் எல் ஷடாய், ஹீஸ் ஓல் மைட்டி, சர்வ வல்லவர், எதையும் எப்பொழுதும் எப்படியும் பாவிக்க வல்லவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த நட்சத்திரங்களுக்கு குறித்து பார்க்கும் பொழுது சங்கீத 147:4 வசனத்தை சொல்றது, 147:4, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறாரா. பாருங்க, இந்த உலகத்தின் விஞ்ஞானம் நட்சத்திரங்களை எண்ண முடியும் என்று சொன்னேன். ஆனால் சங்கீதம் 147:4 சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் நட்சத்திரங்கள் இழக்கது உண்டு பண்ணி அங்காங்கே நட்சத்திரத்தை வச்ச ஒருவர் தான், அவர் மாத்திரம்தான் நட்சத்திரத்தின் இலக்கங்களை அறிய வந்தவர். எவ்வளவு நட்சத்திரம் பூமியில இருக்குன்னு சொல்லி மட்டுமல்ல, அந்த நட்சத்திரங்களுக்கு பேச சொல்லி அழைக்கிறார். அது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது. அவர் நட்சத்திரங்கள் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். என்ன ஆச்சரியம், யோசித்து பாரு. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குதுன்னு இலக்க திட்டமா எண்ணுகிற ஆண்டவர் அவைகளை பேசொலியெல்லாம் அழைக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எப்பொழுது மகிமை உண்டாவதா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. இல்லை கவனிங்க, அதே நேரத்தில் மத்தே 24 இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவை குறித்து சொல்லும் பொழுது, உபத்திர காலம் முடியும் பொழுது வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஜொலித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள், இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள், அவைகளின் காலங்கள் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் இயேசுடைய பகிரங்க வருகைக்கு முதல் மகா உபத்திரவ காலம் முடிகிற நேரத்திலே வானத்தில் இந்த நட்சத்திரங்கள் விழுமன் சொல்லி மத்தேயு 24:29 மார்க்கு 13:25 இதே வசனத்தை ஆண்டவர் இயேசு சொல்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. போகட்டும். யூதா 13 அவரும் ஒரு தகவலை தமக்கு தருகிறாரு. அவர் சொல்லுகிறாரு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் சீர்கட்டவர்களை குறித்து யூதா எச்சரிக்கும் பொழுது, வழி தப்பி போனவர்களை குறித்து யூதா எச்சரிக்கும் பொழுது, மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள், கனியில்லாத மரங்கள், தண்ணீர் இல்லாத கிணறுகள், மழையில்லாத மேகங்கள் எல்லாம் எச்சரித்து அவர் சொல்றாரு, மார்க்கம் தப்பின நட்சத்திரங்கள். அப்படியானால் ஒரு காரியம் நமக்கு விளங்குகிறது என்னவென்றால், என்ன கவனிங்க, ஒவ்வொரு நட்சத்திரமும் தன் பாதையில தான் ஓடிக்கொண்டிருக்குது. வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களால பாதிப்பு உண்டு, நஷ்டம் உண்டு, கஷ்டம் உண்டு. நட்சத்திரங்கள் அதனதன் பாதையிலே ஓடிக்கொண்டு இராவிட்டால் வானத்தில் நட்சத்திரங்கள் மோதி ஆபத்துகள் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஆண்டவர் நட்சத்திரங்களை வானத்தில் வச்சு அவைகளுக்கு ஒரு பாதையை நிர்ணயிச்சிருக்கிற நம்முடைய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இப்படி நான் சொல்லும் பொழுது, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு பாதையிலே இயங்குகிறது ஓடுதுன்னு சொல்லும் பொழுது, இதை குறித்து சிந்திக்கும் பொழுது தான் நான் யோசித்தேன்னு சொன்னா, இன்றைக்கு வானத்திலே மனுஷனும் என்ன செய்யறான், விமானத்தை பறக்க வச்சிருக்கான் பாருங்க. பொதுவா எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு விமானம் கூட ஒரு பாதையில தான் போகிறது. ஆகாயத்தில் விமானங்கள் கண்ட மாதிரி பறக்குமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் விமான விபத்துகளை தவிர்க்க முடியாமல் போயிடும். ஆகவே விஞ்ஞானத்தின்படி ஆகாயத்தில் பறக்கிற விமானங்களும் கூட குறிக்கப்பட்ட பாதையில தான் போகிறது பாருங்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவர் வானத்தில் நட்சத்திரங்களை வைத்து அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக வெளிப்படுத்தல் விசேஷம் 22:16 நீங்கள் போகும் பொழுது, 22:16 போகும் பொழுது, அவர் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா? நான் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரம், a bright morning star, என்றென்றைக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஏக நட்சத்திரம், அது பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரம். நான் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்தை முடிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, இப்படி வானத்தில் ஏராளம் நட்சத்திரங்களை நாம் பார்த்திருக்க, இங்கு ஒரு நட்சத்திரத்தை வித்தியாசமான விதத்திலே ஆண்டவர் பயன்படுத்தி குறித்து நாம் கவனிக்கிறது நல்லதுதானே. நான் முதல் சொன்னது போல, தேவை ஏற்பட்டால் தேவன் நட்சத்திரங்களை கூட தன் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. உயிரற்ற ஒரு நட்சத்திரத்தை கூட தேவன் தன்னை ஊழியத்தில் தன்னை மகிமைக்காக பயன்படுத்த முடியுமாக இருந்தால், தன்னை குமாரன் இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு தேவ ஆவியை பெற்றிருக்கிற உன்னையும் என்னையும் தேவன் தன்னுடைய மகிமையின் பணியிலே, பரிசுத்த பணியிலே பாவிக்கிறது எவ்வளவு நிச்சயம் என்பதை நீ யோசித்து பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமானவர்களே, அந்த நட்சத்திரம் ரைட் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவுக்கு வந்தபோது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறேன் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். பாருங்க, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வாராங்க. எண்ணத்துல அவங்க நட்சத்திரம் முன்னே போக அதை பார்த்து 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 நான் நம்புறேன் தூரத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தபடியால ஒட்டகங்களில தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் அருவிகள் வனாந்திரத்தில் அதிகமாக பிரயாணப்படுவதற்கு அந்த நாட்களில் ஒட்டகங்களை பயன்படுத்தினார். ஏனென்றால் ஒட்டகம் தான் அதிக நாட்களுக்கு தண்ணீரை இழுத்து உள்ள வச்சிருக்கும், குடி குடி என்று குடிச்சு உள்ள வச்சிருக்கும். வனாந்திரத்தில் பல நாட்கள் பிரயாணப்படுவதற்கு ஒட்டகமே அந்த நாட்களில் மிக சிறந்ததாக கருதப்பட்டது. ஆகவே தூரத்திலிருந்து வந்தபடியால ஒட்டகங்கள் மேலே இவர்கள் வந்திருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ தூரத்திலிருந்து வருகிற இவர்களை நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டு வந்தது. நல்லா கவனிங்க, வந்த நட்சத்திரத்தை பார்த்தா திடீர்னு யூதேயாவுக்கு தேசத்தில் வந்தபோது நட்சத்திரத்தை காணல. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, யூதியால வந்திருக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே பிறப்பாரு, ராஜா எங்கே பிறப்பாரு, ராஜ அரண்மனையில தான் பிறக்க வேணும். அவங்க படிச்சவங்க தானே, தங்களோட அறிவுக்கு ஏற்றபடி யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருப்பாரு, ராஜ அரண்மனையில பிறந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து எங்கே போயிருக்கிறார், ஏரோதுடைய அரண்மனைக்கு போயிருக்கிறாங்க. போய் எங்க கேட்டுங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே. இப்படி கேட்ட உடனே ஏரோதும் அது மாத்திரமல்ல எருசலேம் முழுவதும் கலங்கிட்டு சொல்லப்படுது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏரோதுக்கு கலக்கம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பிசாசுக்கு கலக்கம். பாரு, பழைய ஏற்பாட்டிலே பார்வோன் பிசாசுக்கு ஒப்பாக இருக்கிறார். அதுபோல புதிய ஏற்பாட்டில் நாம ஏரோதையும் அந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே, பிறந்த செய்தியை கேட்ட உடனே இவன் கலங்கினான்னு சொல்லப்படுது. யூதருக்கு ராஜா, என்னை விட ஒரு ராஜாவா, யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்காரா என்று சொல்லி அவன் கலங்கினான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளும் கொலை செய்வதிலே அவன் தீவிரப்பட்டான். அதாவது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் மாம்சத்தில் பிறந்த அவரை கொலை செய்வதற்காக பிசாசு ஏரோதை சரியாக பயன்படுத்தி முயற்சித்தான். ஆனால் பிசாசின் முயற்சி தோத்து போய்விட்டது. நம்முடைய ஆண்டவர் என்றைக்கும் வெற்றி சிறக்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. பெத்லகேமை சுற்றிலே இருக்கிற 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொலை செய்யறதுக்கு இவன் கட்டிடுவான் சொல்லி ஏற்கனவே அறிந்திருந்த நம் ஆண்டவர், தேவகுமாரனாகிய ஆண்டவர் இயேசுவை தூக்கி கொண்டு இரவிலே நாம் எல்லாரும் என்ன நாமும் என்ன இந்த தேசத்துக்கு வந்தோம் என்ன கேட்டீங்களா இருந்தா, இயேசு கிறிஸ்துவும் அகதியாக போயிருக்கிறார். என்ன பிறந்த உடனே இருந்த நாட்டை விட்டு ஓட வேண்டி வந்திருக்கு. இரவு இரவாக பிறந்த இடம் விட்டு, பிறந்த நாட்டையும் விட்டு இரவோடு இரவாக எங்க ஓட வேண்டி இருக்குது அந்நிய தேசத்துக்கு. என்ன கனிமானவர்களே, இப்படியாக அந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டினது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கறிமானவர்களே, இப்பொழுது நட்சத்திரத்தை காணவில்லை, அவர்கள் ஏரோதன் அரண்மனைக்கு போய் அவர்கள் திரும்பி வந்தபோது திரும்பவும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்ட இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமுக்கு அவர்கள் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை படிந்து தொழுது கொண்டார்கள். சாஸ்திரிகள் தான், படித்தவர்கள் தான், அறிவாளிகள் தான், பணம் படைத்தவர்கள் தான், செல்வம் மிக்கவர்கள் தான், செல்வாக்கு மிக்கவர்கள் தான். ஆனால் சிசுவாக பிறந்திருக்கிற தேவகுமாரர் இயேசுவை தங்கள் பொக்குஷங்களை திறந்து அருமையான பொறுமையான பொக்குஷங்களை தாவட்டையும் அவருடைய பாதத்தில் காணிக்கையாக வைத்தது மட்டுமல்ல, அந்த சிசுவாக கிடக்கிற ஆண்டவர் இயேசுவை, முன்னணியில் கிடத்தப்பட்டிருக்கிற இயேசுவை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்பது மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்ன கவனிங்க, ஆகவே இப்ப இதுக்கு பிற்பாடு நட்சத்திரத்தை காணவில்லை. அவர்கள் திரும்பி சொந்த இடத்துக்கு போகும் பொழுது நட்சத்திரம் வழிகாட்டுறதாக வேதத்தில் இந்த குறிப்பை நான் காணவில்லை. ஆகவே நட்சத்திரம் வந்தது, பாதையை காட்டினது, அவர்களை கொண்டு போய் என்ன இயேசுடத்தில் விட்டது, போய்விட்டது. இப்ப என்ன கவனிங்க, சோ இந்த நட்சத்திரம் குறித்து நாம் பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கொடுக்கிறது. அந்த 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டு நாமத்துக்கு பயமுண்ட. முதலாவது இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதாக இருந்திருக்கு. ஒரு நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதாக இருக்கணும். இப்ப என்ன கவனிங்க, நட்சத்திரம் பிரகாசிக்காவிட்டா அது நட்சத்திரமே இல்லை. நட்சத்திரம் பிரகாசிக்காவிட்டா அது தன் நோக்கத்தை இழந்து விட்ட நட்சத்திரம். அப்படி ஒரு நட்சத்திரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அது பிரகாசிக்கும். அது எங்கே பிரகாசிக்கிறது, அது இன்னும் முக்கியம், அது இருளிலே பிரகாசிக்கிறது. நட்சத்திரம் எங்கே பிரகாசிக்கிறது? இரவிலே. அது வெளிச்சம் கொடுக்கிறது. நட்சத்திரம் இரவிலே இருளிலே பிரகாசிக்கிறது. ஆகவே நட்சத்திரம் வந்து பிரகாசிக்கிறதாக இருக்கணும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்லும் பொழுது, முதலாம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தை பார்க்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் ஒளி, இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க கடவுளா அவர் ஒளியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. நான் அப்படியான அப்படி விவாதித்தவர்களையும் பார்த்திருக்கேன். கடவுள் அவர் ஒளியாக, கடவுள் ஒளியாக இருக்கிறான்னு சொல்ற மனுஷனுக்கு ஒளியான கடவுள் மனுஷனுக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து சிந்திக்க தெரியலே. அப்படியானால் ஒளியாக இருக்கிற கடவுள் இந்த பூமிக்கு கடந்து வந்து இருளிலே இருக்கிற மனுஷனை பிரகாசிக்கப்படுற அவர் தான் மெய்யான கடவுள், அவர் தான் மெய்யான இறைவன். இறைவன் இறைவனாகவே இருந்து விட்டால் நமக்கு என்னங்க, நமக்கு என்ன? நம்மை பிரகாசிக்க பண்ணுறவன் தான் மெய்யான இறைவன். இருளிலே இருக்கிற மனுஷனை, பாவத்திலே கிடக்கிற மனுஷனை அப்பிரகாசிக்க பண்ணுகிறவங்க தான் மெய்யான இறைவன். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் அமெரிக்காவில் இருக்கிற படித்தவனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருக்கிற படிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார், வழியாக வந்தார், நம்மை பிரகாசிக்கப்படுகிறவராக வந்தார். எனக்கு அறிமானவர்களே, நம்மை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு காலத்திலே நாம் இருளாக இருந்தோம். படிங்க எபேசியர் 5 எபேசியர் 5 8 14 வரை சீக்கிரம் படிங்க. எபேசியர் 5:8-14 வரை சீக்கிரம் படிங்க.
முற்காலத்தில் நீங்கள்
அந்தகாரமாக இருந்தீர்கள். முற்காலத்தில் இருந்த நாட்களில் எப்படி இருந்தோமா? முற்காலத்தில்
நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள்.
அப்படின்னா நாம் எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருளாக இருந்தோம். இருளிலே இருந்தோம் இல்ல, நாம இருளாகவே இருந்தோம். இருளிலே இருக்கிறதுக்கும் இருளாகவே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் இருளாகவே இருந்தோம், அந்தகாரமாகவே இருந்தோம், அல்லது அமாவாசையாகவே இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தான் படிங்க.
முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய்
இருக்கிறீர்கள். அப்படி இருந்தோம், இப்ப இப்படி இருக்கும். என்ன கவனிங்க, இதுக்கு யாரு இதை சீதூக்கி பார்க்க? ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம் அந்தகாரமாக இருந்தோம், இருளிலே இருந்தோம், பாவத்தில கிடந்தோம், பாவத்தில புரண்டோம். ஆனா நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றோம். ஐயா, நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுவதற்கு என்னத்தை கொடுத்தோம்? என்ன படிப்பு கொடுத்தோமோ, பட்டத்தை கொடுத்தோமா, பணத்தை கொடுத்தோமா, நம்ம அறிவால சம்பாதிச்சோமா? எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த பாவ மன்னிப்பினால, நாம பெற்றுக்கொண்ட இலவசமான ரட்சிப்பினால, அந்தகாரமாய் கிடந்த நம்மை, பாவத்தில் கிடந்த நம்மை ஆண்டவர் இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்தில் நாம் பாவத்தில் கிடந்த போது இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், அந்தகாரமாக இருந்தோம். ஆனா இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே என்ன சொல்றது? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்மை மூடியிருந்த பாவ இருளை ஆண்டவர் நேசுகிறாரு, அகற்றுகிறார். பைபிள்ல பாவம் வந்து இருளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, அல்லது இருட்டுன்னு சொல்ல, இருள், டார்க்னஸ். பாவம் இருட்டுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, இருளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நம்மை மூடியிருந்த பாவம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி, அந்த மெய்யான ஒளி நம்முடைய வாழ்க்கையில வந்த போதோ, அந்த அருணோதயம் நமக்குள்ளே உதித்த போதோ, அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ளே வந்த போதோ, நம்முடைய வாழ்வில் இருந்த பாவ இருள் எல்லாம் மறைந்து போயிட்டது. அது மாத்திரமில்ல, நாம் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நீதியின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு காலத்தில் அந்தகாரமாக இருந்த நம்மை இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் சொல்றது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? திரும்பவும் நாம் இருளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹலோ, அந்தகாரத்தில் இருந்து கிறிஸ்துவின் ரட்சிப்பினால ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வந்த நாம் திரும்பவும் அந்தகாரமாக மாறுவதற்கு இருளுக்குள்ள போறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது நம்மை சுத்தி. ஆகவே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலே, நம்முடைய அனுதின ஜீவியத்திலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அன்றாட வாழ்விலே, நம்முடைய அனுதின ஜீவியத்திலே பாவத்துக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுவே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றதுக்கு வெளிப்படையான அர்த்தம். பாரு, அவர் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனுஷன் பாவத்திலே புரளுவானாக இருந்தால் அவர் திரும்பவும் அந்த இருட்டுக்குள்ளே, அந்த அந்தகாரத்துக்குள்ளே போய்விட்டான் என்பதுதான் அர்த்தம். ஆகவேதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், வாழ்ந்து கொள்ளுங்கள். நாம் ஜீவிக்க வேண்டும் அன்றாட ஜீவத்தின் என கரிமானவர்கள். ஏனென்றால் நாம் வாழுகிற உலகம் அந்தகாரமான உலகம், நாம் வாழுகிற உலகம் பாவம் நிறைந்த உலகம். எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகிட்டே இருக்குது. ஹலோ, எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகிட்டே இருக்குது. பாவம் பெருகிட்டேனால் என்ன, கடைசி நாட்கள் என்பதுக்கு இதை விட ஒரு பெரிய அடையாளம் நமக்கு வேற என்ன வேணும்? ஆகவே பாவம் பெருகிக்கொண்டே இருக்குது, எங்கு பார்த்தாலும் பாவம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஒரு காலத்தில், முற்காலத்தில் நாம் அந்தகாரமாக இருந்தோம், இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அன்றாட நம்முடைய வாழ்விலே, அனுதன நம்முடைய ஜீவியத்திலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க முடியும். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியாக இருக்கிறார். அப்ப நமக்குள்ளே இருள் வந்துவிட்டால் ஒளியாக இருக்கிற தேவனை நாம் நெருங்க முடியாது, ஆண்டவரை கிட்டி சேர முடியாது, தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியாது, நாம் ஆராதித்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. என்ன கரிமானவர்களே, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதத்தில் நாம் கொரிந்தியில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே பாவம் செய்கிறவன் இருளிலே இருக்கிறான், பாவம் செய்கிறவன் இருளிலே இருக்கிறான், அவன் அந்தகாரமாக இருக்கிறான். ஆகவே ஒளியாகிய தேவனை அவன் நெருங்க முடியாது, நெருங்க முடியாது. ஆகவே என்ன கரிமானவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், வாழ்த்து கொள்ளுங்கள். அவன் வாழுகிற உலகம் எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, உலகெங்கும் காரிருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசாங்கங்கள் கூட இன்றைக்கு பாவத்துக்கு கோட்டா கொடுக்கிறது, பாவத்துக்கு பெர்மிஷன் கொடுத்து வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட துன்மார்க்கமான இந்த காலகட்டத்தில், இந்த நாட்கள் பொல்லாதவர்கள் இருக்கிறபடியால், ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்பொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பாவத்துக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாகிய கிருபையாகும். பரிசுத்த வாழ்வை பறிகொடுத்துவிட்ட ஒரு மனுஷன், அவன் பிரகாசம் இழந்து போன ஒரு நட்சத்திரம், தன் நோக்கத்தை விட்டுவிட்ட ஒரு மனுஷன், தூய வாழ்வை, பரிசுத்த வாழ்வை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்ட ஒரு மனுஷன், அவன் பிரகாசத்தை இழந்து விட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். தன் நோக்கத்தை இழந்து விட்ட மனுஷனாக இருக்கிறார். முற்காலத்திலே நாம் அந்தகாரமாக இருந்தோம், இன்றைக்கோ கிறிஸ்துவினால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்கு அருமையாக அந்த நிலையிலிருந்து நாம் சரிஞ்சிடக்கூடாது. ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நீதியின் பிள்ளைகள் என்கின்ற அந்த நிலையில இருந்து நாம் சரிந்திராதபடி நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை போட்டு படிங்கள். வசனம் தொடர்ந்து நேரும் படி.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
தொடர்ந்து வாசி.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமான இன்னதென்று நீங்கள் சோதித்து
பாருங்கள்.
கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்,
அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்,
அவைகளால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும்
அவைகளால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படுவதும் சொல்லுகிறது கூட அவலட்சணமாக இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களை கதைக்கிறது கூட அல்ல அவலட்சிய பாருங்க. அவர்களால அந்தகாரத்தில் இருக்கிறவர்களாக, இருளின் பிள்ளைகளால அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்கள், நடப்பிக்கிற அசுத்தமான காரியங்கள், கிரியைகளை தேவனுடைய பிள்ளைகள் கதைக்கிறது கூட, பேசுறது கூட அவலட்சணமாக இருக்கிறது. கோய் படிங்க.
எல்லாம் கடிந்து கொள்ளப்படும்
தேவனால்,
வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும்,
வெளியரங்கமாகும், எல்லாம் வெளியரங்கமாகும். ஹலோ,
வெளியரங்கமாகிறது
எல்லாம் வெளியரங்கமாகும், எல்லாம் வெளியரங்கமாகும். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக அந்தரங்கம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அந்தரங்கம் என்பது மனுஷனுக்கு தான், ஆனால் தேவனுக்கு அந்தரங்கம் என்றது ஒன்றுமில்லை. ஆகவே அந்தரங்கமானது எல்லாம் வெளியரங்கமாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கவனமாக இருக்கணும். வெளியரங்கத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்முடைய அந்தரங்கத்திலும் இருக்க முடியும். ஏனென்றால் மனுஷனுடைய அந்தரங்கத்தை குறித்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஹலோ, கேட்கறதுக்கு மனதுண்டானால் கேளுங்க. சொல்லுங்க, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். என்னுடைய அந்தரங்கத்தை குறித்து ஒரு நாளை காண்டு ஒரு நியாயம் தீர்ப்பார். உங்களுடைய அந்தரங்கத்தை குறித்து ஒரு நாளை காண்டு ஒரு நியாயம் தீர்ப்பார். எல்லாவருக்கும் வலிச்சு அதை சொல்றது இல்லையா? பாதாளமும் அழிவும் அவருடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க மனுபுத்தனுடைய இருதயம் அதிக பிரத்யட்சம். ஆகவே நம்முடைய மனசுல நாம என்ன நினைக்கிறோம் என்று, நம்முடைய நோக்கங்கள் என்ன, நம்முடைய நினைவுகள் என்ன, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம், எல்லாம் அறிந்த தேவன். ஆகவே அந்தரங்கத்தில் இருக்கிற அசுத்தங்களை விட்டு நாம் திரும்பாவிட்டால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே பரிசேயர் சதுசேயர் கூட்டத்தை நாம பார்க்கிறோம். வேத பாரகர் அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் வெளியில சுத்தவான்களாக இருந்தால் ஆனா உள்ளேயோ அவருடைய அந்தரங்கமோ அசுத்தமாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாரு, வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகளே, பார்வைக்கு வெளியில அழகாக தோணுது ஆனா உள்ளேயோ எலும்புகளால நிறைந்திருக்குது. பார்வைக்கு நீண்ட ஜபம் ஆன விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தன் ஊழியத்தின் முடிவிலே பரிசேயரை வெளிப்படையாக கடிந்து கொண்டாரே. மற்ற 23 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 8 பரிசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, மாய்மாலத்தை தேவன் வருகிறார். மாய்மாலம் என்றா என்ன, இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காட்டிக்கொள்வது மாய்மாலம். இடத்துல இருக்கிறத இல்லாத போல காட்டிக்கொள்றது மாய்மாலம். பி வடிவா, நான் எப்படி இருக்கிறனோ அப்படி இருக்க நான் காட்டிக்கொள்ள. சின்ன பிள்ளைங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதுங்களுக்கு மாய்மாலம் என்ன தெரியாது, எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கு. அவதான் நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டா தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னதை நாம யோசிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு மாய்மாலம் பண்ண தெரியாது, இருக்கிறது போல கோபம் வந்தா முன்னோண்டு இருக்குங்க, சந்தோஷமா தெரிஞ்சுட்டே இருக்குங்க. எனக்கு அறிமுகங்களை இருக்கிறபடி அதுக்கு உள்ள ஒண்ணு கள்ளங்களும் ஒன்றும் கிடையாது, கோபம் பண்ணும் பிள்ளைகளுக்கு. ஆனா உள்ள கல்ல கொண்டு லோட் பண்ணார். நாம தான் 10 10 வருஷத்துக்கு லோட் பண்ணி வச்சு அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிப்போம், சொல்லாலோ செய்யல. ஆனா அதுக்கு அப்படி தெரியாது. எனக்கு அறிமானே, மாய்மாலம் வந்து ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம், அதிகமாக ஆண்டவர் கண்டிக்கிற ஒரு காரியம், அதிகமாக ஆண்டவர் பைபிள்ல கண்டிச்சிருக்கிற ஒரு காரியம் மாய்மாலம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கப்படுமாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கப்படுமாக இருந்தால், மாய்மாலங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லாதது ஒன்றை நான் இருக்கிறது போல காட்டிக்கொள்வது மாய்மாலம். என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்திருத்தி பார்க்கப்படும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சீர்திருத்தி பார்க்கணும். நான் மனுஷருக்கு காண்பது போல இருக்கிறேனா, அவர்கள் தங்கள் அங்கிகளை நீளமாக்குகிறார்கள், அவர்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கிக் கொள்கிறார்கள், அவர்கள் வஸ்திரத்தின் உங்களின் ஓரங்கள் எல்லாம் அந்த நீல நீல வரிகளாலே பெருக்கிக் கொள்கிறார்கள். ஏன் தெரியுமோ, மனுஷர்களுக்குள்ளே தங்களை சுத்தவான்களாக காட்டிக் கொள்கிறார்கள். ஆனா அவருடைய உள்ளங்களோ அசுத்தத்தினாலே நிறைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டைரக்டாக அவர்களை காட்டிக் கொண்டார். என்ன தெரியுமோ, வெளி ஒன்று உள்ளொன்று. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த அன்றைக்கு மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்தான் இன்றைக்கு நம்மத்தில் ஆவியாக இருக்க சந்தேகம். ஆண்டவர் இயேசு நம்மத்தில் ஆவியாக அசைபாடுகிற கர்த்தராய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் சபை நடுவில் எழுந்தடி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருடைய அந்தரங்களையும் அந்தரங்கத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆகவே தயவு செய்து அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும். சுத்த கிருதத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளவும். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தக்கூடாது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. சுத்த இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக கர்த்தாவே நீ நல்லவர் என்று சொல்லி தொழுது கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தொழுது கொள்வார்கள், தேவன் மகிமைப்படுவார், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட. ஆகவே நான் சொல்ற கேளுங்க, மாய்மாலங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவோம். உள்ளபடி நாம் இருக்க கட்டுக்கொள்வோம். எங்க நாம திருந்தணுமோ அங்க நாம திருந்தணும், எங்க நாம மாறணுமோ அங்க நாம மாறணும், எங்க நாம மனம் திரும்பணுமோ அங்க நாம மனம் திரும்பணும். ஏனென்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. போகட்டும், மத்தே 5 சீக்கிரம் வாங்க. மத்தே 5:14 படிங்க. மத்தே 5:14 படி,
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். இப்ப என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்கு ஒளி. இங்க இயேசு சொல்றாரு தன்னை சீஷர்களை பார்த்து தன்னை பின்பற்றின அப்போஸ்தலனை பார்த்து சொல்ற, நீங்கள் உலகத்துக்கு
வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
படிங்கங்களா,
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
இப்ப நாம மலை மேல இருக்கிற பட்டணம், ஹலோ, நீயும் நானும் ரட்சிக்கப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் மலை மேல இருக்கிற பட்டணம். அர்த்தம் என்ன? மலை மேல இருக்கிற பட்டணம் என்று ஏன் இயேசு சொன்னார் என்ன கவனிங்க. மலையில இருக்கிற பட்டணம் உயரத்தில் இருக்கும், எல்லா மனுஷர்களும் இலகுவாக அதை பார்க்க முடியும். மறந்துடாது, மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம், நானும் நீயும் மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம், நம்மை சுத்திர இருக்கிற எல்லாரும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். நான் எப்படி வாழ்றேன், எப்படி ஜீவிக்கிறேன், எங்க போறேன், எங்க வாறேன், எப்படி பேசுகிறேன், என்னத்தை தேடுகிறேன், எல்லாவற்றையும் நம்ம சுத்தில இருக்கிற ஜனகரேசர பார்த்துட்டே இருக்கிறேன். ஐயா, ஒருவரை நீ மட்டுமே பார்க்காம இருக்கலாம், ஆனா உன்னை சுத்திலும் இருக்க உன்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க. மறந்துடாது, ஏண்டா நீ மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம், அது ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் சொன்ன இயேசு மலை மேல இருக்க பட்டணம் சொன்னார். அடுத்தது சொல்றார், விளக்கை கொளுத்தி மறக்காமல் பாருங்க. அப்ப நீங்களும் நானும் எரிகிற ஒரு விளக்கு. ஹலோ, உலகத்துக்கு வெளிச்சம் என்றார், மலை மேல இருக்கிற பட்டணம் என்றார், இங்க சொல்றாரு விளக்கை கொளுத்தி மறக்காமல். அப்ப நீங்களும் நானும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கு, சொல்ல போனால் நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்கு. எங்கே வெளிச்சம் கொடுக்கிறோம்? வெளிச்சம் எங்க தேவை? இருளிலே தேவை. இந்த உலகம் பாவ இருளிலே சூழ்ந்து கிடக்கிற இந்த நேரத்தில் மெய்யான வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எரிகிற விளக்குகளாக, வெளிச்சம் கொடுக்கிற விளக்குகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு அறைகூவல் விடுக்கிறார். அப்ப சொல்றாரு, விளக்க கொளுத்தி மரக்காலால யாரு மூடுவார்களோ, இன்னொரு சொல்லப்படுது விளக்க கொளுத்தி மரக்க கட்டில கீழே வைப்பார்களோ, அப்படி வைக்க மாட்டார், மரக்காலி மேல வைப்பாருக்கும் வெளிச்சம் கொடுப்பதாகவே. நீங்களும் நானும் தண்டின் மேல வைக்கப்பட்ட ஒரு விளக்கு. மறந்துடாத சிஸ்டர், பிரதர், நீங்களும் நானும் தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு. இதிலே கிடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்முடைய வெளிச்சம் அணைந்து போகாதபடி, நம்முடைய வெளிச்சம் அணைந்து போகாதபடி, நம்முடைய வெளிச்சம் மங்கி போடாதபடி, நம்முடைய வெளிச்சத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அந்த வெளிச்சம் எது என்று சொல்றாரு, கீழபடி
வைப்பார்கள்.
உங்கள் பிதாவை மகிழ்மப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் இவ்விதமாய் மேல சொல்லி பார்ப்பாரு. நீங்க உலகத்துக்கு வெளிச்சம், மலை மேல இருக்கிற பட்டணம், தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு, இப்படி எல்லாம் சொல்லிருக்கிற சொல்றாரு. இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மற்றவர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் எப்பொழுதும் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அப்படின்னா உங்கள் நற்கிரியைகளை படிங்க.
கடைசிமாய்
உங்கள் நற்கிரியைகளை கண்டு கவனிங்க. இப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வெளிச்சம் எப்படி வருது தெரியுமா? நம்முடைய நற்கிரியைகள். நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, நான் சொல்றதை கவனிங்க. இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுவது. அப்படியானால் அஞ்ஞானம் நிறைந்த இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் செய்கிற நற்கிரியைகள், இந்த நற்கிரியைகள் தான் நம்முடைய வாழ்விலே நாம் சுடர்கிடுகிற வெளிச்சங்கள் என்பது மறந்துடக்கூடாது. ஹலோ, வெளிச்சம் நாம் எப்படி பிரகாசிக்கணுமா? நாம தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு நம்முடைய வெளிச்சம் என்ன தெரியுமோ? நற்கிரியைகள். நற்கிரியைகள். நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் துட்கிரியைகளை செய்தோம், ஆனா இன்றைக்கோ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் துட்கிரியைகளை செய்தோம், ஆனா இன்றைக்கோ கர்த்தராய் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க நீயும் நானும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி நீயும் நானும் நற்கிரியைகளை செய்தவர்களாக இருக்கும். ஒரு காலத்தில் துட்கிரியைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட நம்முடைய அவயவங்கள் இன்றைக்கு நற்கிரிகளை செய்கிறதுக்கு பழகட்டுமே, அல்லது படிக்கட்டுமே, அல்லது பயன்படுத்தட்டுமே. இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்படி நம்முடைய நற்கிரியைகள் வெளிச்சம் மாத்திரம் இல்ல, நம்முடைய நற்கிரியைகள் பரலோகத்தில் இருக்க பிதாவுக்கு மகிமை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படியானால் அன்றாட நம்முடைய வாழ்விலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீயும் நானும் நற்கிரியைகளை செய்கிறவளாக இருக்கணும். அதாவது நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறவளாக இருக்கணும். ஏனென்றால் ஒரு மனுஷன், நான் சொல்றதை கவனிங்க, ஒரு மனிதன் தன் செயல்களினாலே அறியப்படுகிறான். A man who knows by his deeds and works. அலக கவனிங்க, A man who knows by his works and deeds. ஒரு மனிதன் தன் செயல்களினாலே அறியப்படுகிறான். இதை குறித்து ஏசு என்ன சொல்றாரு? மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட பணிகளை கொடுக்கும். நல்ல மனுஷன் நல்லவைகளை பேசுவான், கெட்டவன் கெட்டவைகளை பேசிட்டு இருப்பான். நல்ல மனுஷன் நல்ல கிரிகளை செய்வான், கெட்ட மனுஷன் கெட்ட கிரிகளை செஞ்சிருக்கான். ஏன் தெரியுமா? மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லதென்று சொல்லு. ஹலோ, நம்முடைய செயல்கள் அன்றாட நம்முடைய வாழ்விலே நாம் வெளிப்படுத்துகிற நம்முடைய செயல்கள் கிரியைகள் நற்கிரியைகள், நற்கிரியைகள் நம்முடைய வாழ்வின் வெளிச்சம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்விலே காணப்படுற நற்கிரியைகள் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் துக்கிரியைகளை செய்யும் பொழுது பிசாசு சிரிக்கிறான், நகைக்கிறான். தேவ சமூகத்தில் போய் சொல்றேன், இந்த பாருங்க உம்முடைய பிள்ளைன்னு சொன்னீங்களே, உம்முடைய பிள்ளை செய்கிற வேலையை பாருங்க, உம்முடைய பிள்ளைன்னு சொன்னீரே, உம்முடைய ரத்தத்தினால மீட்டேன்னு சொன்னீரே, இந்தா பாரு ஆலயத்துக்கு வருகிறான், ஆராதிக்கிறான், சோத்திரம் பண்றான், இவன் இந்த வாரம் செய்தது பாருங்க பிதாவேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் பிசாசு போய் குற்றம் சாட்டுகிறானே. இரவும் பகலும் சகோதரிகளை குற்றம் சாட்டுகிறான்னு சொல்ல போறது பைபிள் வெளிப்படுத்துற விசேஷத்துல. அப்படியானால் நாம் நற்கிரிகளை செய்யும் பொழுது பிசாசுக்கு வெட்கம் துக்கம், ஆனா நாம் நற்கிரிகளை செய்யும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். அது மாத்திரம் இல்ல, அதுதான் நம்முடைய வாழ்விலே வெளிச்சம். நாம மலை மேல வைக்கப்பட்டிருக்கிற பட்டணம் மட்டும் நம்மை பார்க்கிறார். நான் சொன்னது எங்க போறோம், என்ன செய்யறோம், எப்படி இருக்கிறோம், என்ன பேசுற வாழ்வின் நோக்கம் என்ன, எதை கேட்ட வாழ்வில முதலம், எதை கேட்ட வாழ்வில முன்னுரிமை, ஜனங்கள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள். ஒரு ஒரு காலகட்டத்தோட வாழ்க்கையில தங்களுக்கு தலைமைக்கு போகும் பொழுது நீ எங்கே போறாய், நீ எப்படி இப்படி இருக்கிறாய், நீ எப்படி இப்படி சமாதானமா இருக்கிறாய், நீ எப்படி இப்படி தம்பிக்கா இருக்கிற, எனக்கு சொல் ஐயா, இயேசுதான் வழி ஐயா, அவர் தான் என்ன, நானும் வந்து இயேசு. ஏனென்றா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்வினாலே இயேசுவை காட்ட அவ வல்லவரா இருக்கிறார். கிறிஸ்டியானிட்டி வெளிச்சத்தின் பிள்ளைகள், பிரகாசிக்கிற வாழ்வு. வெளிச்சம் பிரகாசிக்கிறது, நட்சத்திரம் பிரகாசிக்கிறது. ஐயா, நீயும் நானும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரம் என்பதை மறந்துடாது. ஹலோ, நீயும் நானும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரம் என்பதை நம்ம மறந்து. இன்னைக்கு நான் அப்ப சொன்னது போல உலகத்தில் பல நட்சத்திரங்கள் அவர்கள் தங்களுக்காக தாங்கள் பிரகாசிக்கிறார்கள். ஆனா நாமோ இயேசுவுக்காக பிரகாசிக்கிறோம். நம்முடைய வாழ்விலே நாம வெளிப்படுத்துற கிரியைகள் நற்கிரியைகளினாலே பிதாவை மகிமைப்படுத்துறோம். அந்த நற்கிரியைகள் நம்முடைய வாழ்விலே வெளிச்சமாக இருக்கிறதா படிங்க. யோவான் 5:35 சீக்கிரம் படிங்க. யோவான் 5:35 எல்லாரும் படிங்க. யோவான் 5:35 படி. ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பாருங்க, உங்களையும் என்னை போல
எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, அருமையான என்ன கவர்ந்த ஒரு வசனம் அது. என்ன பாருங்க, யோவான் ஸ்நானை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ஹலோ, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. வாட் எ பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானை குறித்து கொடுத்த சாட்சி என்ன? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அல்ல கவனிங்க, எரிந்து பிரகாசிக்கிறது. இன்றைக்கு சிலர், இன்றைக்கு சிலர் எரியாம பிரகாசிக்கிறதுக்கு டிரைவ் பண்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? சொல்ற கேளுங்க. எரிகிறது இலகுவான காரியம் இல்லை. எரிகிற அனுபவம் பாருங்க, அதான் நம்ம வாழ்க்கை புளிகிற காரியம். எரிகிற அனுபவம் இருக்குது பாருங்க, அதுதான் நம்மை நாம் இழக்கிற காரியம். எரிகிற காரியம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்மை கிறிஸ்துவுக்காக ஊட்டுகிற காரியம். எரிகிறது இருக்குது பாருங்க, அதுதான் கிறிஸ்துவுக்காக நம்மை கொடுக்கிற காரியம். இன்றைக்கு நம்முடைய ஒன்றை நான் கொடுத்துட மாட்டேன், இன்றைக்கு என்னுடையது உண்டை நான் இழந்துட மாட்டேன், ஆனா ஆண்டவரை நேசிக்கிறேன். என்னுடைய உண்டை நான் இழக்க மாட்டேன், ஆனா இயேசுவுக்காக பிரகாசிக்கிறேன். இது உடைய மனதின் கற்பனை ஒளிய இது சத்தியம் என்று சத்தியத்தை சொல்றேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இஃப் யூ லைக் கம் அண்ட் ஃபாலோ மீ. சீசன்ஸ்க்கு ஒரு பெரிய நிபந்தனை என்ன தெரியுமோ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா ஹி வில் நெவர் ஃபோர்ஸ் எனி ஒன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்த செல்ஃப் டினாயல், தன்னைத்தானே வெறுத்து தன் சுயத்துக்கு மறித்து, தன் சுய விருப்பு வறுப்புகளுக்கு மறித்து, தன்னை சொந்த லட்சியங்களுக்கு மறித்து, தன் சொந்த ஆசைகளை விடுத்து, தன் சொந்த விருப்பங்களுக்கு செத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார். I ready to follow Christ. எரிகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா பிரகாசிக்கிறதுக்கு விருப்பம். கிறிஸ்துவ நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்க எந்த பாடுகளையும் சகிக்க விருப்பம் இல்லை, படி பிரகாசிக்க விருப்பம். நாலு பேர் என்ன குறிச்சு அப்படி சொல்லணும், நாலு பேர் என்ன குறிச்சு இப்படி எழுதணும். ஆனா சுயத்துக்கு மறிச்ச ஒரு மனுஷன் சுய புகழ்ச்சியை விரும்ப மாட்டான். பாருங்க, மற்றவர்களை என்னை புகழ வேணும், மற்றவர்களை என்னை பாராட்ட வேணும் ஒருபோதும் விரும்ப மாட்டான். பாருங்க, அவர் பெருகணும் நான் சிறுகணும். சுயத்துக்கு மறிச்சோம், தனக்காக அனுப்புறவருக்காக வாழ்ந்தவர். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் சொல்லி சொல்லு. இயேசுவே சாட்சி கொடுக்க, இன்றைக்கு நாம எரிந்து பிரகாசிக்கிறோமா அல்லது கட்டிலுக்கீழே வைக்கப்பட்டு விளக்க போல இருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நாம வெளிப்படுத்துற நற்கிரியர்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையினால பிதா மகிமைப்படுகிறாரா? நாம ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி இருள பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நாம ரட்சிக்கப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் சொல்லி ரட்சிக்கப்படாதவர்கள் இருளே கிடைக்கிற ஜனங்கள் என்னை முன்னே குறித்து சாட்சி சொல்ல முடியுமோ? நீ இருக்கிற இடத்துல உன்னை சுத்தி இருக்கிற நபர்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய உறவுகள், நீ உண்மையாக வெளிச்சத்தின் பிள்ளைதான், உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது, நீ உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற மகன் தான் மகள் தான், உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு சொல்லி மற்றவர்கள் உன்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமோ? என்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமோ? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளு, வாழ்ந்து கொள்ளு. இவ்விதமாய் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறவன். யாவா ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவனை இயேசு கிறிஸ்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் சொல்லி ஏன் சொல்லுகிறாரு? அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்க போனால் அதே காரியங்கள் சொல்ல முடியும். நேரம் போயிடும், நீங்களே வீட்டுல கொஞ்சம் பாருங்க. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறிச்சு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கான சாட்சி கொடுத்தாரு. அப்படியான அவட வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அவட வாழ்க்கையில் இருக்க விசேஷம் என்ன? அவன் எப்படி வாழ்ந்திருக்கான், எப்படி ஜீவித்திருக்கான், எப்படி தன் ஓட்டத்தை ஓடி முடிச்சு அவருடைய வாழ்க்கையில காணப்படுற அரும்பரு குணங்கள், அவருடைய வெளிச்சங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொன்ன சாட்சியை நாம விளங்கிக் கொள்ளலாம். எனக்கு நேரம் போகாத முடிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாலை வழியில நம்மத்தில ஆவியாக இருக்கிற நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னையும் உன்னை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்துப்பார், யோசித்துப்பார். நீ பிரகாசிக்கிறதுக்கு இருக்க தடை என்னப்பா? நீ பிரகாசிக்கிறதுக்கு இருக்க தடை என்ன? ஏன் நீ பிரகாசம் இல்லாத வாழ்க்கை வாழாம இருக்கிற? ஏசாயா 60 முதலாம் வசனம் சொல்றது, எலும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது. எலும்பு பிரகாசி, அப்ப பிரகாசிக்க வேணுமா இருந்தா எலும்பிடும். அங்க நீங்க எபேசியர்ல வாசிச்சதோ, துன்கிரியர்களை விட்டு தூங்குகிற நீ எழுந்திரு, விழித்திரு, அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிப்பார். ஆகவே நான் உன்னை கேட்கிறேன், என்னையும் பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு நீயும் நானும் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன தடை? பரிசுத்த வாழ்க்கையை பால்படுத்துகிற காரியங்கள் என்ன? பரிசுத்த வாழ்க்கையை கொள்ளுகிற காரியங்கள் என்ன? அசுத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நீடித்து நிலைத்திருக்கிறது எதற்கு, எதுவரைக்கும்? நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளா அல்லது இருளின் பிள்ளைகளா? நம்முடைய மனசாட்சியை நமக்கு சாட்சி சொல்லுமே, நம்முடைய இருதயமே நமக்கு சொல்லுமே. மறந்துடாத, நீ இருளில் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம். மறந்துடாத, நீ தட்டின் மேல வைக்கப்பட்ட ஒரு விளக்கு. மறந்துடாத, நீ மலை மேல இருக்கிற பட்டணம். மறந்துடாத, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீயும் நானும் வாழணும். பிரகாசத்தை இழந்துட்டா நட்சத்திரமே இல்லை. படைக்கப்பட்ட நோக்கத்தை இழந்து போயிட்டது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன் வாழ்வின் பிரகாசத்தை பரிசுத்தத்தை இழந்து போய்விட்டான் சொன்னா தன் நோக்க கோட்டை விட்ட மனுஷன். நான் இத இலங்கையில பார்த்திருக்கேன். ஹலோ, சாரி, இத சிம்முனி லாம்பு, அதுக்கு சிம்முனி லாம்பு தெரியுமா? சிம்முனி லாம்பு மறந்துட்டீங்க. ஒரு காலத்துல அதான் வச்சிருந்தோம். இப்படி நம்மள ஆண்டவர் சிம்முனி லாம்பே மறந்து போற அளவுக்கு வச்சு விட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாரு. எண்ணெய ஊத்தி, அது மாத்திரம் இல்ல, அதை சுத்தி சுழட்டி, அது மாத்திரம் இல்ல, ஒரு காரியம் செய்யணும் தெரியுமோ, அடிக்கடி அந்த சிம்முனிய கலத்தி, ஞாபகம் வருது, அடிக்கடி அந்த சிம்முனிய கலத்தி அதை கிளீன் பண்ணும். ஏனடா உள்ளுக்கு சேர்த்துல புகை அடிச்சுட்டா, உள்ளுக்கு அவ்வப்போது புகை அடிச்சுட்டா, என்னதான் உள்ளுக்கு பவர்ஃபுல்லாக அறிஞ்சாலும் வெளியில வெளிச்சம் வர. ஆகவே என்ன செய்யணும், சிம்முனிய கலத்தி கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போறோம். இப்ப நான் சொல்றது புரியுதோ அல்லது புரிஞ்சு போச்சுதோ? நாம கிளீன் பண்ண வேண்டியவங்களை கிளீன் பண்ணும். ஏன்னா வெளிச்சம் பிரகாசிக்கிறது இல்ல. நம்முடைய பிரகாசம் வாழ்க்கை, நம்முடைய வெளிச்சத்தின் வாழ்க்கையை கெடுக்கிறது என்ன உனக்கு தெரியுமே? உனக்கு தெரியும் ஆவிக்குரிய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்வை, தேவனோடு நெருங்கி நடக்கிற வாழ்வை கெடுக்கிற காரியம் என்ன? அதை கண்டுபிடி. அது உனக்கு தெரியும். அதை விட்டுவிடு, அதை எடுத்துவிடு. அது உனக்கு ஏற்றதல்ல, அது உனக்கு தகுதி அல்ல, அது தேவன் விரும்பாத காரியம். சொல்ல 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 ஏன் அதை பிடிச்சிருக்கிறாய்? ஏன் அதனை நிலைச்சிருக்கிறாய்? தன் பாவத்திலே நீடித்து நிலைச்சிருக்கிற பாவியும் உண்டு அப்படின்னு வேத சொல்லு. வெளிச்சத்துக்கு திரும்புவோம். வேதனைகளை அனுபவிக்காதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு நேரம் போது. நம்பர் டூ, இத நட்சத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது அது பிரகாசிக்கிறது, இரண்டாவது இந்த நட்சத்திரம் செய்த காரியம் என்ன தெரியுமோ, அது பிரகாசித்ததோடு மாத்திரமில்ல, அந்த நட்சத்திரம் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழியம், இந்த நட்சத்திரம் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழியம் என்னவென்றா, சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை கொண்டு போய் விட்டிருக்கு. Leading towards Christ. சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை நடத்தின நட்சத்திரம். There are so many stars in sky. வானத்தில் அநேக நட்சத்திரங்கள் உண்டு. ஆனா இந்த நட்சத்திரம் இவர்களை கிறிஸ்துவண்டை நடத்தி இருக்குது. அப்படியான என்னுடைய நம்பிக்கையின்படி அந்த நட்சத்திரம் மாத்திரம் இவர்கள் நடத்தாவிட்டால் அவர்கள் இயேசு பிறந்திருக்கு பிறந்திடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மாசங்கள் எடுத்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லது வழி தெரியாமல் அழிந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? சோ நான் சொல்றேன் பாருங்க, நட்சத்திரம் முதலாவது பிரகாசிக்கிறது, நாம் ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அது நாம் பார்த்துட்டோம். நம்பர் டூ, நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை நடத்தி இருக்கிறது. என்ன கவனிங்க, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், நாமும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்துறவர்களாக இருக்கணும். பாரு, ஹலோ, சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது உங்களுக்கு விளங்குது? நாமும் ஒரு நட்சத்திரமாக இருக்கணுமா? இருந்தா மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்த வேணும். சோ வி ஹாவ் டு டைரக்ட் தி பீப்பிள் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் மார்க்கம் தெரியாமல் நடைபோடுது. ஏனென்றால் இந்த உலகம் வழி தெரியாமல் அலையுது. யாரு ரட்சகர், யாரு ஆண்டவர், இறைவன் ஒருவர் உண்டா என்று அங்கலாய்க்கிற உள்ளங்கள் ஏராளம் ஏராளம். கடவுள் நம்பிக்கை அட்டுப்போய் விட்டவர்கள் அநேகம் அநேகம். நாத்திகர்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காலம் இது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நான் சொல்றதை நீ ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் விடலாம். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீ நம்பலாம், நம்பாமல் போகலாம். ஆனா நான் சொல்றேன் கேளு, நீயும் ஒரு நட்சத்திரம், மற்றவர்களை கிறிஸ்துவோடு நடத்துகிற ஒரு நட்சத்திரம் என்பதை மறந்துடாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் மட்டும் வச்சுக்கொள்ளும், ஆனா எத்தனை பேரை நாம் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவனை நடத்தி இருக்கிறோம்? ஐயா, வாய் பேசாத ஒரு நட்சத்திரத்தை கூட கர்த்தர் பயன்படுத்தி ஞானிகளை கிறிஸ்துவனை நடத்த முடியுமாக இருந்தால், நான் மேல் சொன்னது போல ஜீவனுள்ள நாம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம், தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்க போகிற நாம், எத்தனை பேரை கிறிஸ்துவனை நடத்தி இருக்கிறோம்? யோசித்து பார், எத்தனை பேருக்கு ரட்சிப்பு நட்சதியை சொல்லியிருக்கிறோம்? ஐயா எனக்கு எத்தனை வருஷமப்பா உன்னால ஒரு ஆத்மாவியாவது கிறிஸ்துவனை நடத்தியிருக்கிறாயா? எத்தனை பேருக்கு நாம் நற்செய்தியை சொல்லியிருக்கோம், எத்தனை பேர் கிறிஸ்துவனை நடத்தியிருக்கிறோம். அழிந்து போகிறார்கள், வழுதெறியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள், பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீயும் நானும் அநேகரை கிறிஸ்துவனை நடத்துகிற நட்சத்திரம் என்பதை மறந்துடாது. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய ஸ்டோரியை வாசிச்சுட்டு இருக்கிறேன். மூன்று நாளுக்கு ஆண்டோட கிருபால் வாசிச்சு முடிஞ்ச அவருடைய ஸ்டோரி டெமண்டஸ். அவர் சொல்றார், ஒரு கட்டத்தில் ஒரு ஊமியர் ரசிக்கப்பட்டார், பாய் பேசாது ஊமியர் ரசிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டான். அவன் என்ன செய்வோம் தெரியும், என்ன செய்திருக்கா தெரியுமோ, வாய் பேச மாட்டான், ஊமை கதைக்கு தெரியாது ஊமை. ஆனா எங்கே போய் ரெண்டு பேரும் ரட்சிப்பு கூட நடத்தி அந்த ரெண்டு பேரையும் ஞானஸ்தானத்துக்கு விடுதலை கொடுத்துடா. இவன் சொன்ன எனக்கு அவன் சொன்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என்ன மொழியில பேசினா தெரியும், ஊமையா பேச தெரியாது. எனக்கு வாசிச்ச போது சிரிக்கிறதா சிந்திக்கிறதா, பேச தெரியாத ஊமையா கதைக்க தெரியாது. ஆனா ரெண்டு பேரும் ரட்சிப்புக்கு நடத்தி ஞானஸ்தானத்துக்கு கொடுத்து அமட்டப்பட்டிருக்காங்க. எப்படி இருக்கு, ஊமைதான் பேச தெரியாததான் கதைக்க தெரியாததான் பேசுற வரப்பிரசாதத்தை இழந்தவன் தான். ஆனால் ரெண்டு பேரை கிறிஸ்துவனை நடத்தின ஒரு நட்சத்திரமாக திகழ்ந்திருக்கிறானே. அப்படியானா பேச தெரிஞ்ச நீயும் நானும், வாய் நிறைய கதைக்கிற நீயும் நானும், எத்தனை பேரை நாம் இதுவரைக்கும் கிறிஸ்துவன் நடத்தியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு கிறிஸ்துவன் நட்சியத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். எனக்கு அறிவாருங்களே, பல கிறிஸ்துமஸ்க்கு நம்முடைய வாழ்வில் வருகிறது போகுது. ஆனா கிறிஸ்துமஸ் செய்தி என்ன தெரியுமோ, இந்த அபேச சொல்லுவேன், இப்படி கவனிங்க, தேவன் தந்த குமாரன் நமக்காக தந்தது கிறிஸ்துமஸ். உனக்காக மாத்திரமில்ல, உலகத்திலிருக்க அனைவருக்காகவும் தன் குமாரனை தந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நட்சத்திரம் வாய்வியஸா விட்டாலும் கிறிஸ்துவண்டை அவர்கள் நடத்தியிருக்கு. அவை நீங்களும் நானும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிற நட்சத்திரங்கள். நான் முடிக்க போறேன், கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது நட்சத்திரம் பிரகாசிக்கணும், இரண்டாவது நட்சத்திரம் கிறிஸ்துவண்டை நடத்தினது, நம்பர் த்ரீ. இந்த பத்தாவது வசனத்துக்கு படிங்க, அந்த மத்தேயு 2:10 படிங்க.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
எப்பொழுது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட வேண்டிய சோதஸ்டா, அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்தபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எப்பொழுது அந்த, அப்படியானால் இந்த நட்சத்திரம் செய்திருக்க மூன்றாவது காரியம் என்ன, சாஸ்திரிகளை சந்தோஷப்படுத்தி இருக்குது. சோ நம்பர் ஒன், இந்த நட்சத்திரம் பிரகாசித்திருக்கிறது. நம்பர் டூ, இந்த நட்சத்திரம் கிறிஸ்துவண்டை நடத்தியிருக்கிறது. நம்பர் த்ரீ, இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை சந்தோஷப்படும். ஏன் தெரியுமோ, அரண்மனையில போய் பார்த்தா இயேசுவை காணல, யூத ராஜாவை காணல, இப்ப வெளியில வந்துட்டாங்க, எந்த திக்கில போறது, எங்க போறது, இவ்வளவு தூரம் வந்திருக்கும் தெரியல, சந்தில நிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா திரும்பவும் அந்த நட்சத்திரம் மிகுந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றணுமே, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எதற்கு, தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கான் என்கின்ற மிகப்பெரிய வெளிப்பாட்டை இந்த சாத்திரிகள் பெற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய எனக்கு பெரிய ஆச்சரியம், ஏனென்றா இவர்கள் யூதர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சவர்கள். சோ இவர்கள் புறவினத்தராக இருக்கவன், இவர்கள் புறவினத்தாருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருக்க, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் மாம்சத்தில் அவதரித்திருக்கார் என்கின்ற பாலகனாக பிறந்திருக்கான மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு இவர்கள் பெற்றிருக்கவன். ஆகவேதான் அவர்கள் நட்சத்திரத்தின் துணியோட இங்கு வந்திருக்கிறார். ஆகவே இவர்களுக்கு நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நேரம் சொல்லுங்க, முதலாவது நாம பிரகாசிக்கணும், இரண்டாவது ஜனங்களை கிறிஸ்து நடத்தணும், மூணாவது நாம் என்ன சொல்லணும் சொன்னா, மற்றவருடைய சந்தோஷ வாழ்வுக்கு சகாயராக நாம் இருக்கணும். ஹலோ, மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க சமாதானமாக இருக்க நாம் ஏதாவது விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்யணும். மாறாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறவர்களே அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக நாம மாறியிருக்க விடாது. நல்லா இருக்க ஒரு மனுஷனை, கத்தருக்குள்ள சமாதானமா இருக்க ஒரு மனுஷனை ரெண்டு வார்த்தை போதும் அவருடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு அவருடைய ஆவியை உடைக்கிறது. சமாதானமாக வந்து நாம சமாதானத்தோடு போகணும், அல்லது சமாதானம் இல்லாம சபைக்கு வந்தாலும் திரும்பி போகும்பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு போகணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை பேசணும், சத்தியத்தை பேசணும், சமாதானத்துக்கு ஏதுவானவர்களே பேசணும். அதை விட்டு மற்றவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற தேவையில்லாத வார்த்தைகளையும் அவவிசுவாசமான வார்த்தைகளையும் நாம் தவித்துக் கொள்வது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக தேவையானது. அது மாத்திரமில்லை, சில நாம் சில செயல்களாலும் மற்றவர்களை துக்கப்படுத்தி விடுகிறோம். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று வேதம் சொல்றது. அடுத்தவோட ஆவியை நாம உடைக்க கூடாது, அடுத்தவோட சமாதானத்தை நாம் கெடுக்க கூடாது, அடுத்தவோட சந்தோஷ வாழ்வுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் சகாயராக இருக்கணும், அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருக்க நாம் ஏதாவது நன்மை செய்யணும், அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்க நாம் ஏதாவது உதவி செய்யணும். ஏனென்றால் நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். ஒரு வசனத்தை படி பார்த்து நாம் முடிப்போம். ரோமர் 12 படிங்க. ரோமர் 12 பார்த்து நாம் முடிப்போம். 12:15 சீக்கிரப்படி. ரோமர் 12:15
சந்தோஷப்படுறவோட
சந்தோஷப்படுங்கள்,
அழுகிறவனுடைய கூட அழுங்கள்.
நல்லா கவனிங்க. ஒருவர் மறிச்சு போயிட்டா போய் அழுவான், ஐயோ போயிட்டே, ஐயோ போயிட்டே, நீ இருக்கும் பொழுது அப்படி செஞ்சியே, நீ இருக்கும் பொழுது இப்படி செஞ்சியே, நல்ல மனுஷியா இருந்தியே, நல்ல மனுஷனா இருந்தியே, நல்லது செய்தியேன்னு சொல்லி ஓடி சொல்லி உப்பாரியா உப்பாரி பச்சு சோடலாம். ஆனா அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் போய் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி, நீ நல்லவனப்பா, நீ நன்மை செய்தாய், எனக்கு உதவி செய்தாய். ஏடா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டான், செத்தா பிறகு 4 பேருக்கு கேட்க, ஓ நீ நல்லா இருந்தியே, எனக்கு நன்மை செய்தியே, எனக்கு உதவி செய்ய, நீ அப்படி நீ இப்படி என்று சொல்லி அதுக்கு பிறகு நான் அதான் மாரடிக்கிறதோ. சோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருவன் வேதனையோடு துக்கத்தோடு கஷ்டத்தோடு நெருக்கடிகளோடு இருக்கும் பொழுது நாம் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும். அவங்க மபி சொல்லுது சந்தோஷப்படுவோட சந்தோஷப்படுங்க. அதனால செத்த வீட்டுல போய் அழ தெரியும், ஆனா சந்தோஷப்படுறவோட சேர்ந்து சந்தோஷப்படுத்த நமக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. நமக்கு உடனே என்ன தெரியும், இந்த பொறாம இருக்கு பாரு, அது பயங்கரமான ஒரு கார். ஒருவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நீ ஏன் பொறாமப்படுறாய், ஒருவன் ஒருவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்தா நீங்களும் நானும் ஏன் பொறாமப்படணும் சொல்லுங்க. கத்தர் அவனை வாழ வச்சா நாமே பொறாமப்படணும், ஏன் நாம் பொறாமப்படணும். தேவன் ஒரு மனுஷனை உயர்த்த சித்தம் கொண்டா நீயே நானும், அல்லது என்ன இன்னொரு ஆண்டவர் ஊழியத்தில் என்னை விட வல்லமையாக பயன்படுத்த சொன்னா நானே பொறாம கொள்ளணும், எனக்கே போட்டி மனப்பான் வரணும். இதெல்லாம் அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை கொல்லுகிற கிருமிகள் அல்லது வைரஸுகள் கொல்லும். பொறாமை, எரிச்சைகள், போட்டி மனப்பான்கள், அவை நான் சொல்றேன் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாதுன்னு சொல்லி ஆண்டவரே சொன்னார். நம்முடைய ஆகவே எனக்கு அறிமானவர்களே, நாம் மற்றவருடைய சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கணும், மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ தேவனுடைய பிள்ளைகள் நாம் உதவி செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கவளே நாம் கெடுக்கவோ அவருடைய ஆவியை உடைக்கவோ நாம் நம்மை உடைக்காதபடி அவளை பாதுகாத்துக் கொண்டு நல்லது. ஆகவே அந்த நட்சத்திரம் இந்த மார்கழி மாசத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் அந்த நட்சத்திரத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தால் அது நமக்கு தருகிற 3 பாடம் உண்டு. அது பிரகாசிக்கிறது, 2வது அது கிறிஸ்து ஒன்று நடத்துகிறது, 3வது அது என்ன சாத்தியுடைய சந்தோஷத்துக்கு சகாயராக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்வு, ஒரு நன்மையான ஒரு வாழ்வு அல்லது ஒரு பிரயோஜனமான வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுடுவார் ஜெயமுடமா நாம் எல்லோரும் தேவை செய்து எழுந்திருப்போம்.